إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله تعالى மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அதேபோன்று தூதர்களையும் அவர்களோடு வேதங்களையும் இறக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நபிமாரோடும் அவர்களுக்குரிய சட்டதிட்டங்கள் அடங்கிய அந்த வேதங்களை அல்லாஹு தஆலா கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த வேதங்களிலே உள்ள வசனங்களின் மூலமாக அந்த சமுதாயத்திலே உள்ளவர்கள் நேர்வழி பெற வேண்டும், இருள் என்ற அசத்தியத்திலிருந்து அவர்கள் வெளியேறி சத்தியம் என்ற ஒளியின்பால் அவர்கள் வர வேண்டும், வழிகேடு நரகத்திற்குரிய வழிகளிலிருந்து வெளியேறி சத்தியம் என்கின்ற சுவனத்திற்குரிய வழியை நோக்கி அவர்கள் வரவேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த ஏற்பாட்டினை செய்து வைத்திருக்கிறார். அந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள்தான் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை கொடுத்து விசேடமாக சட்டதிட்டங்களை அவர்களுக்கு வழங்கி அவைகளை பாதுகாத்தும் வைத்திருக்கிறார். இறுதி தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்து அவர்கள் மரணித்து கிட்டத்தட்ட 1440 வருடங்கள் ஆகின்றன. அவ்வளவு காலம் தாண்டியும் அல்லாஹு தஆலா அவனுடைய வேத வசனங்களையும் அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த சட்டதிட்டங்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இதற்குரிய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனங்களை வைத்து, அந்த சட்டதிட்டங்களை வைத்து, அந்த மார்க்க நெறிமுறைகளை வைத்து காலத்துக்கு காலம் வரக்கூடியவர்கள் தொடர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இதனை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த உபதேசங்களை நாமே இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா அன்று 1440 வருடங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த வஹியின் பிரகாரம் அல்லாஹு தஆலா இன்று வரைக்கும் அதனை பாதுகாத்து எங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறார். உலகத்திலே பல யுத்தங்கள், பல புரட்சிகள், பல அழிவுகள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களிலெல்லாம் இவைகளுக்கு அல் குர்ஆன் வசனங்களுக்கும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சரியான பொன்மொழிகளுக்கும் எவ்விதமான சேதங்களும் ஏற்படாத முறையில் அல்லாஹு தஆலா இத்தனை வருடகாலமாக எங்களுக்கு பாதுகாத்து தந்திருப்பதனுடைய நோக்கம், நாங்கள் அதனை விளங்கிவிட்டு எங்களுடைய வழியிலே பிழையான வழிகளிலே நாங்கள் செல்வதற்கு அல்ல. அதனை பாதுகாத்திருப்பதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், அந்த குர்ஆன் வசனங்களையும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்திகளையும் வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை நாம் நடைமுறைப்படுத்தி அல்லாஹுனுடைய அந்த நேர்வழியை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவ்வளவு ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். அல்லாஹுனுடைய வேத வசனங்களை பொறுத்தவரையில் அவைகள் எங்களுக்கு நேர்வழிகளை காட்டுகின்றன, சரியான வழியை காட்டுகிறது, மிகச்சிறந்த நாகரிகத்துக்கு எங்களுக்கு வழியமைத்து கொடுக்கிறது. அந்த வசனங்களை பின்பற்றி நடப்பதன் மூலமாக ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக எங்களை மாற்றுகிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு பெற்றுத் தருகின்றன. இப்படி அதனுடைய பிரயோஜனங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. இதனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். காரணம் என்ன, அதனுடைய நோக்கம் என்னவென்றால், لَعَلَّكُمْ تَهْتَدُونَ, அவைகளின் மூலமாக நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அவனுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் குர்ஆனிலே சுமார் 6,666 வசனங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலே சஹீஹான ஆதாரபூர்வமான பொன்மொழிகள் ஆயிரக்கணக்கிலே காணப்படுகின்றன. அவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சரியான ஒரு விசுவாசியினுடைய தன்மை என்னவென்றால், இந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற பொழுது, இவைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது, அந்த இடத்திலே முழுமையாக சரணடைந்து தன்னுடைய பிழைகளை விட்டு அதிலிருந்து விலகி அல்லாஹுக்கு அஞ்சி ஒரு உண்மையான விசுவாசியாக மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய பணி. அல்லாஹுவை நம்பக்கூடிய விசுவாசி ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை. இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான விசுவாசிகள் யாரென்றால், அவர்களுக்கு அல்லாஹுனுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும். வைதா துனியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அல்லாஹுனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீதே நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சூரத்துல் அன்பால் என்ற அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹுக்கு பயந்த ஒரு விசுவாசியினுடைய தன்மையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். என்ன, அவர்கள் அல்லாஹை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதற்கு அப்பால் அவர்களுக்கு வேறு கதை இருக்கக்கூடாது, வேறு அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடாது, வேறு மனோ இச்சைகள் அங்கு வேலை செய்ய முடியாது. அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டான் என்று எங்களுக்கு தெரிய வந்துவிட்டார். அதே போன்று அல்லாஹுனுடைய வசனங்களை அவர்கள் ஓதி காண்பிக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே உண்மையான விசுவாசிகளுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈமானை காட்டிலும் அந்த ஈமான் அதிகரித்து காணப்படும். ஒரு 10% ஒருவருக்கு ஈமான் இருக்கிறது என்றால், அல்லாஹுனுடைய வேத வசனங்களை கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த உபதேசங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு 10 வீதம் இருக்கக்கூடிய ஈமான் அது அதிகரிக்க வேண்டும். பல வீதங்கள் அது அதிகரித்து காணப்பட வேண்டும். இப்படி அந்த ஈமானிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே உயர்வு ஏற்பட வேண்டும். இது உண்மையான அந்த விசுவாசிகளுடைய தன்மை. இந்த உபதேசங்கள் எல்லா காலமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஈமான் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனங்களையும் அதேபோன்று அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏவல்கள், கட்டளைகள், அவர்களுடைய வழிமுறைகள் இவைகளை எல்லாம் எங்களுக்கு பாதுகாத்து அழகிய வடிவிலே எங்களுடைய கையிலே அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். எனவே இதனை புரிந்து கொண்டு அதனை விளங்கி செயலாற்றக்கூடிய தன்மை சகோதரிகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். மாறாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் இதைத்தான் போதிக்கிறது என்று எங்களுக்கு தெரிந்ததற்கு பிறகு அல்லது அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகள் இப்படித்தான் இருக்கிறது என்று எங்களுக்கு விளங்கியதற்கு பிறகு நாங்கள் உலகம் போகக்கூடிய அதே போக்கிலே, வழிகேடர்கள் எந்த போக்கிலே போகிறார்களோ அதே போக்கிலே, அல்லாஹை நம்பாதவர்கள் எந்த வழியிலே செல்கிறார்களோ அதே வழியிலே நாங்களும் செல்ல முயற்சித்தால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக மாற வேண்டி வரும். நாங்கள் செல்வதன் மூலமாக உலகத்திலே ஏதாவது எங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம், உலகத்திலே ஒரு சில பிரயோஜனங்களை நாங்கள் அடையலாம், உலகத்தினுடைய பார்வையிலே நாங்கள் முன்னேற்றம் அடையலாம். ஆனால் எங்களுடைய அடிப்படை நோக்கமாகிய மறுமை விஷயத்திலே நாங்கள் பின்னடைவுக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவோம். அந்த விஷயத்திலே நாங்கள் சரியான கவனம் எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் உள்ளாகிவிடும். எனவே அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எங்களுக்கு தெரிய வந்துவிட்டால் இதைத்தான் அது போதிக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால் எங்களுக்கு அடுத்த பேச்சு கிடையாது, அடுத்த கதை எங்களுக்கு கிடையாது. அந்த விஷயங்கள் எங்களுடைய மனோ இச்சைக்கு முரணானதாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆசை வைக்கக்கூடிய விடயங்களுக்கு மாற்றமான விடயமாக அவைகள் இருந்தாலும் ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு மூமின் சகோதரியினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் இதிலே நான் மாற்றம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வரம்பிலே நாம் மீறக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் மீறக்கூடாது, அவைகளை சரியாக நானும் பின்பற்றி நடக்க வேண்டும், அதேபோன்று என்னுடைய பிள்ளைகளும் அந்த வழியிலே செல்ல வேண்டும், என்னை சூழ இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்களும் எனக்கு நெருங்கியவர்களும் அந்த வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த தன்மை ஒவ்வொரு சகோதரியிடத்திலும் ஏற்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே அவர்கள் செயல்பட வேண்டும். இவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த வேத வசனங்களை அற்ப கிரயங்களுக்கு விற்றுவிடுகிறார்களோ அல்லது தாங்கள் செய்த பைஅத்தை, உடன்படிக்கையை அற்ப கிரயங்களுக்கு விற்றுவிட்டு குஃப்ரான, பிழையான வழிகளிலே போய் இந்த உலகத்தின் அற்ப லாபங்களை வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே மிகவும் எச்சரித்து சொல்கிறார். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வுடன் செய்த அந்த ஒப்பந்தங்களை நிராகரித்து, அவர்களுடைய சத்தியங்களை நிராகரித்து, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை எல்லாம் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரையில் லா கலாக லஹும் ஃபில் ஆகிரா, அவர்களுக்கு மறுமையிலே எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களோடு மறுமையிலே பேச மாட்டான். வலா யந்துரு இலைஹிம், அவர்களை மறுமையிலே அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை எல்லா படைப்புகளுக்கு முன்னால் கண்ணியம் கொடுக்கவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே இது எவர்கள் அல்லாஹுடன் அல்லாஹுடைய அந்த வசனங்களை நிராகரித்து கொண்டு அவைகளை கவனத்தில் எடுக்காமல் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு எச்சரிக்கை தான் இது. அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஏதாவது அதிர்ஷ்டங்கள் வரலாம், ஆனால் மறுமையிலே அவர்களுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்காது. அதே போன்று மறுமையிலே அல்லாஹு தாலாவினுடைய அருள் கிடைக்காமல் ஒரு மனிதன் சுவனம் செல்ல முடியாது. அருள் கிடைக்காதவர்கள் எல்லாம் நரகத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் மறுமையிலே எங்களோடு அல்லாஹு தாலா கதைக்க வேண்டும், எங்களை பார்க்க வேண்டும், எங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படி நாங்கள் வாழவில்லை, அல்லாஹ் மறுமையிலே எங்களோடு கோபிக்கிறான், எங்களை பார்க்கவில்லை, எங்களை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் எங்களுக்கு அல்லாஹினுடைய தண்டனை சுவைப்பதை தவிர வேறு எந்த விதமான ஒரு வழியும் கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹினுடைய வசனங்களை அற்ப கிரயங்களுக்கு விற்கக்கூடியவர்கள் தொடர்பாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான், وَلَا تَشْتَرُوا بِعَهْدِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே எங்களோடு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒப்பந்தம். அல்லாஹு தாலா எங்களுக்கு நீங்கள் இதனை செய்யுங்கள், இதனை செய்யாதீர்கள் என்று பணிக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அவைகள். அவைகளை யார் அற்ப கிரயங்களுக்கு விற்கிறார்களோ அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலைமை நஷ்டத்தை அவர்கள் அடைவார், அவர்களுக்கு எந்த விதமான பாக்கியமும் கிடைக்காது. அதே போன்று வமா ஐந்தக்கும் என்பத், நீங்கள் இந்த உலகத்திலே அடையக்கூடிய இந்த லாபங்கள் எல்லாம் அவைகள் முடிந்துவிடும். வமா ஐந்த அல்லாஹி பாகின், அல்லாஹிடத்திலே இருக்கக்கூடியது அது நிலையானது. வல நஜிசியன் அல்லதீன சபரு அஜ்ரஹும் பிஅஹ்சனி மா கானூ யஅமலு, எவர்கள் எங்களுடைய வசனங்களை பின்பற்றி அதிலே அதனை பின்பற்றுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகள் விஷயங்களிலும் யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் பரிபூரணமான கூலியை கொடுப்போம். அல்லாஹு தஆலா சொல்றார், அல்லாஹ்வுடைய விஷயங்களை சில நேரங்களிலே எடுத்து பின்பற்றுவது என்பது எங்களுக்கு சோதனைகளாக அமையலாம், உலகத்திலே அது எங்களுக்கு ஒரு விலங்கு போடப்பட்டது போன்று அமையலாம், ஒரு சில விடயங்களிலே எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த சுதந்திரங்கள் கிடைக்காமல் பல சோதனைகளுக்கு மத்தியிலே பொறுமையாக யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து பின்பற்றி அதிலே பொறுமையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் மறுமை நாளிலே பரிபூர்ணமான கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மன் அமில சாலிஹன் மின் தகரின் அவ் உன்சா வஹுவ முஃமினன், எவர்கள் ஈமான் கொண்ட நிலையில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எவர்கள் நல்ல காரியங்களிலே ஈடுபடுகின்றார்களோ பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மறுமை நாளில் மனமான நல்ல கண்ணியமான எவ்வித கவலையும் பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு வாழ வைப்போம். வல நஜிசியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்சனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த நற்செயலுக்குரிய அந்த கூலியை நாங்கள் மறுமையிலே அவர்களுக்கு பரிபூரணமாக கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தின் 96வது 97வது வசனங்களிலே சொல்கிறார். எனவே ஒவ்வொரு முஸ்லிம், ஒவ்வொரு முஃமின் அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அந்த விடயங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. குர்ஆன் ஒன்றை சொல்கிறதா அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது, அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்கிறார்களா அதனை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வருவது, இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய பண்பு தன்மை. இது நான் எங்களிடத்திலே வர வேண்டும். அது அல்லாமல் எங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை எடுத்து பின்பற்றுவது, எங்களுக்கு பாதகமான அல்லது எங்களுக்கு வெறுப்பான விஷயங்களை நாங்கள் பின்பற்றாமல் கணக்கெடுக்காமல் விட்டுவிடுவது என்பது அது ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய வேலை அல்ல. அது யார் செய்யக்கூடிய வேலை என்றால் யூத கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய வேலை. யூத கிறிஸ்தவர்கள் தான் அந்த வேலையை செய்தார். அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் அதுமினூன பிபாலின் வதக்ஃபுரூன பிபால். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், நீங்கள் சிலதை ஈமான் கொண்டு விட்டு சிலதை நிராகரிக்கிறீர்களா? அப்படி நீங்கள் செய்ய முடியாது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள். அதிலே ஒரு சிலதை எடுத்து பின்பற்றுவது, ஒரு சிலதை கணக்கெடுப்பதே கிடையாது, அவைகளிலே திருத்தம் கொண்டு வருவதே கிடையாது, மாற்றங்கள் ஏற்படுவதே கிடையாது. இவ்வாறான ஒரு போக்கு உண்மையான முஸ்லிமான மூமினான அந்த பெண்களிடத்திலே காண முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த காலம் ஒரு மனிதனை மிக சீக்கிரமாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு காலம். குழப்பங்கள், ஃபித்னாக்கள், உலக அனாச்சாரங்கள், அதே போன்று பல வழிகேடுகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். இந்த காலத்தை பொறுத்தவரையிலே இதனுடைய தன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். இந்த காலத்திலே யுஸ்பிஹுர் ரஜுல் முஃமினன் வ யும்ஸி காஃபிர். ஒரு மனிதர் காலையிலே எழும்புகின்ற பொழுது முஃமினாக காலையை அடைவார், அதே நபர் மாலையாகின்ற பொழுது அவர் காஃபிராக மாறிவிடுவார். அவ் யும்ஸி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரன். அல்லது மாலையாகின்ற பொழுது விசுவாசியாக இருப்பார், காலையாகின்ற பொழுது காஃபிராக மாறிவிடுவார். மக்கள் அப்படி மிக விரைவாக ஈமான்களை இழக்கக்கூடியவர்களாக இருப்பார். உலகத்தினுடைய ஒரு சில லாபங்களுக்காக வேண்டி அவர்களுடைய மார்க்கத்தை அப்படியே விற்று விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது நாங்கள் இதனை சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நன்றாக தெரியும். இதை செய்ய வேண்டும், இதனை செய்யக்கூடாது, இது ஹலால், இது ஹராம், இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது, ஏதாவது ஒரு தேவை ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது எங்களுடைய ஒரு லாபத்தை அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதை நாங்கள் கணக்கெடுப்பது கிடையாது. அந்த வசனங்களையோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளையோ நாங்கள் கணக்கெடுப்பது கிடையாது. நாங்கள் எங்களுடைய அந்த உலக தேவையை முன்னுரிமைப்படுத்திவிட்டு மார்க்கத்தை பின்னால் வைத்து விடுகின்றோம். இது பல கட்டளைகளை மீறுவதில் தொடங்கி பாவங்களில் செய்வது வரை, சில நேரங்களிலே குஃபர்களையும் ஷிர்க்குகளையும் அந்த லாபங்களை அடைந்து கொள்வதற்காக செய்கின்றவர்கள் வரைக்கும் இது போய்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி அப்படி செய்யவே மாட்டான். எவ்வளவுதான் ஆயிரக்கணக்கிலே பணம் கிடைத்தாலும் ஒருவர் ஷிர்க்கை நோக்கி செல்ல மாட்டார். எவ்வளவுதான் ஆயிரக்கணக்கிலே பணம் கிடைத்தாலும் லாபம் கிடைத்தாலும் பெரும் பாவத்தை நோக்கி ஒரு முஸ்லிம், ஒரு விசுவாசி செல்ல மாட்டார். எவ்வளவுதான் சிக்கல்கள் பிரச்சனை இருந்தாலும் முடிந்தவரை அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே தன்னால் ஆன அளவு ஒரு முஸ்லிம் முயற்சி செய்வார். இது அந்த முஸ்லிமிடத்திலே அந்த மூமினிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஆனால் இந்த பண்பு என்பது இன்று எங்களுக்கு மத்தியிலே மிகவும் குறைந்து ஒரு சில விஷயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு சில லாபங்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தினுடைய வரம்புகளை நாங்கள் மீறிக்கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே குபர்களையும் செய்துவிடுகிறோம், சில நேரங்களிலே ஷிர்கான வழிகளிலும் செய்து விடுகிறோம். இவைகளையெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் அடையக்கூடிய லாபம் என்னவென்றால், உலகத்திலே ஒரு சில ஆயிரங்கள் எங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது உலகத்திலே ஒரு சிலருடைய பாராட்டுக்கள் எங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு சிலர் எங்களுக்கு நல்ல பெருமையா நல்ல பெரியவர்கள் என்கின்ற ஒரு அந்தஸ்திலே எங்களை வைத்து பார்க்கலாம். இந்த தகுதிகளெல்லாம் மறுமையினாலே எதுக்கும் உதவாது என்பதை ஒவ்வொரு சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வினுடைய இந்த தீனை ஏற்றிருப்பதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், நாங்கள் ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த மார்க்கத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். ஏனென்றால் ஏனைய அமைப்புகளை பொறுத்தவரையில் அந்த கட்டுப்பாடுகளோ அந்த சரியான சீர்திருத்தங்களோ அவர்களிடத்திலே கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும், உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த சத்திய கூட்டத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த சத்திய கூட்டத்திற்குள் நாங்கள் நுழைந்ததற்கு பிறகும் எங்களிடத்திலே முன்னர் காணப்பட்ட ஜாஹிலிய பழக்க வழக்கங்கள், பிழையான பழக்க வழக்கங்கள் இதற்குள்ளும் வருவதற்கு நாங்கள் அனுமதிப்போமேயானால், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தண்டனைகளுக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாமல் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையிலே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சந்தர்ப்பத்திலேயே எங்களுடைய முன்னைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். அந்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனால் நாங்கள் அந்த இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பிறகு பழைய அந்த ஜாஹிலிய பழக்க வழக்கங்களை தொடராமல் இருக்கும் வரைக்கும் தான் அந்த மன்னிப்பு எங்களுக்கு இருக்கப் போகிறது. நாங்கள் இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பிறகு எந்த எந்த பழக்கங்களை ஜாஹிலியத் என்று விட்டுவிட்டு வந்தோமோ, எந்த எந்த விடயங்களை பாவங்கள் என்று நாங்கள் நினைத்து அவைகளை விட்டோமோ, எவை எவைகள் ஷிருக்குகள் குஃபர்கள் என்று நினைத்து அவைகளை நாங்கள் விட்டோமோ, அதே விடயங்களை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு உடனே தொடராவிட்டாலும் பிறகு தொடர்ந்தாலும் அல்லாஹு தாலா முன்னர் செய்ததையும் பின்னால் நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் சேர்த்து எங்களை குற்றமாக பிடிப்போம். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரிடத்திலே தெளிவாக சொன்னார். அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நாங்கள் அதிகமான பாவங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம், வரம்பு மீறல்களிலே ஈடுபட்டிருக்கிறோம், ஜாஹிலிய செயல்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், அந்த ஜாஹிலிய செயல்பாடுகளின் மூலமாக நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று அந்த நபி தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த பதில், மன் அஹ்ஸன ஃபில் இஸ்லாம் லம் யுஆக்கத் பிமா அமில ஃபில் ஜாஹிலியா, யார் இஸ்லாத்துக்குள் நுழைந்ததற்கு பிறகு பைஅத் செய்து ஒரு பெண் இந்த இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார் என்றால், அதற்கு பிறகு அவர்கள் தங்களை சீர்திருத்தி கொண்டால் அவர்கள் முன்னர் ஜாஹிலியத்திலே செய்த குற்றங்களுக்காக அவர்கள் பிடிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் வமன் அஸா ஃபில் இஸ்லாம் உஹித பில் அவ்வல் வல் ஆஹிர், இவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகும் அவர்களுடைய பழைய அந்த ஜாஹிலிய கொள்கைகளை இஸ்லாத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகும் கொண்டு வருகின்றார்களோ, அவர்கள் முந்தையது பின்னால் உள்ளது அனைத்தையும் சேர்த்து அவர்கள் குற்றமாக பிடிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எவ்வளவோ ஜாஹிலிய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டுத்தான் இந்த இஸ்லாத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். அது எதுவாகவும் இருக்கட்டும், எத்தனையோ பாவங்களை நாங்கள் விட்டுவிட்டுத்தான் நாங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இதற்குள் நுழைந்ததற்கு பிறகும் இதற்குள் இருந்து கொண்டு அந்த பாவங்களை நாங்கள் தொடரப்போனால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நாங்கள் அடைய வேண்டி வரும். அல்லாஹு தஆலா முன்னர் செய்ததையும் பின்னால் இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருப்பதையும் சேர்த்து அல்லாஹ் எங்களை குற்றமாக பிடிப்பார். ஆனால் நாங்கள் இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பிறகு ஒரு மார்க்க விடயம் எங்களுக்கு நன்றாக விளங்கியதன் பிறகு அல்லாஹு தஆலா என்னிடத்திலே இப்படித்தான் எதிர்பார்க்கிறான், என்னை இதனை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா தடுக்கிறான் என்பதை விளங்கியதற்கு பிறகு சரியாக நாங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா முன்னைய குற்றங்களை பிடிக்கப் போவதும் இல்லை. அந்த முன்னைய குற்றங்களுக்கு பதிலாக அல்லாஹு தஆலா அவைகளை நன்மையாக மாற்றித் தருவதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே எங்களுடைய பழைய அறியாமை கால பாவங்கள் பிடிக்கப்படுவதும் அது மன்னிக்கப்படுவதும் எதிலே இருக்கிறது என்றால், இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே நாங்கள் நடக்கக்கூடிய அந்த நடைமுறையிலே தான் இருக்கிறது, எங்களுடைய அந்த செயல்பாட்டிலே தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு பெண் ஜாஹிலியத்திலே அவள் முகத்தை திறந்து கொண்டு வெளியே சுற்றித் தெரிந்திருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே பெண் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் விளங்கியதற்கு பிறகு அவள் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னுடைய முகத்தை மறைக்க வேண்டும், தன்னுடைய உடல் அவயவங்கள் அனைத்தையும் மறைக்க வேண்டும். இதுதான் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. இந்த வேலையை சரியாக ஒரு பெண்மணி செய்கிறாள் என்றால், முன்னர் ஜாகிலியத்திலே இருக்கும் பொழுது அவருடைய முகத்தை வெளியிலே காட்டியதற்குரிய பாவம் அவர்களுக்கு எழுதப்படாது, அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவார். அதே நேரத்திலே இந்த மார்க்கம் விளங்கியதற்கு பிறகு இதற்குள் வந்ததன் பிறகும் கொஞ்ச காலம் மறைத்து விட்டு மீண்டும் சந்தர்ப்பம் பார்த்து ஒரு பெண் தன்னுடைய முகத்தையோ அல்லது தன்னுடைய கண்ணையோ அல்லது தன்னுடைய கையையோ தன்னுடைய காலையோ அவள் அன்னை ஆணுக்கு தெரியக்கூடிய அமைப்பிலே வெளிப்படுத்துகிறாள் என்றால், அவள் முந்தி ஜாகிலியத்திலே செய்ததையும் இப்பொழுது செய்யக்கூடியதையும் சேர்த்து அவள் குற்றமாக பிடிக்கப்படுவாள். இது ஒரு உதாரணம். இதனை வைத்து நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்பத்திலே எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், எந்த பாவங்களை நாங்கள் விட்டிருந்தோம், மீண்டும் எந்த பாவங்களை விடுபட்ட எந்த பாவத்தை நோக்கி நாங்கள் செல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம், இவைகளையெல்லாம் நாங்கள் பார்த்து சிந்தித்து அல்லாஹுக்கு பயந்து நாங்கள் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா இவ்வளவு காலம் போனதற்கு பிறகும் அவனுடைய வசனங்களை எங்களுக்கு பாதுகாத்து தந்திருப்பது என்பது அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளை எங்களுக்கு பாதுகாத்து தந்திருப்பது என்பது எங்களுடைய அல்மாரிகளிலே எங்களுடைய புத்தகங்கள் வைக்கக்கூடிய அந்த ராக்கைகளிலே அந்த புத்தகங்கள் கூடுதலாக காணப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது நல்ல அழகான குர்ஆனை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் போன்றவைகளை மொழிபெயர்ப்புடன் நாங்கள் நிறைய புத்தகங்களை வைத்திருக்கிறோம் என்று காட்டுவதற்காக அல்ல, அதிலே உள்ள விஷயங்களை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இதனை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறான். இதனை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். எவர்கள் இந்த வசனங்கள் தெரிந்ததற்கு பிறகும் அல்லாஹுனுடைய சட்டதிட்டங்கள் இன்னதுதான் எங்களை போதிக்கிறது என்பதை அறிந்ததற்கு பிறகும் இதுதான் நேரான வழி இது வழிகேடான போக்கு என்பதை அறிந்ததற்கு பிறகும் எவர்கள் தங்களுடைய பிழையான போக்கை செய்து உலக லாபங்களுக்காக அந்த பிழையான வழிகளிலே போகின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாஇக அல்லதீன இஷ்தரவு அத்தலாலத பில் ஹுதா, அவர்கள் தான் நேர்வழியை கொடுத்து விட்டு அசத்தியத்தை விலைக்கு வாங்கியவர்கள். வல் அதாப பில் மக்ஃபிரா, அவர்கள் தான் மன்னிப்பை கொடுத்து விட்டு தண்டனையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், இப்படி செய்தவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா நரகத்திலே அவர்களை போட்டு பொசுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எப்படி பொறுமையாக இருக்கப் போகிறார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 175வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே இப்படி செய்யக்கூடியவர்களுடைய இந்த வியாபாரம் இருக்கிறதே, ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், இவர்களுடைய இந்த வியாபாரங்கள் அவர்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்க போவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஒருவர் அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறி தான் செயல்பட்டு தன்னுடைய பிள்ளையை செயல்படுத்தி ஒரு பிழையான ஒரு உலக லாபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்க்க விஷயங்களை புறக்கணித்துக் கொண்டு தெரிந்து கொண்டே புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அது லாபம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வாங்குவதற்கு பதிலாக அல்லாஹ்வினுடைய தண்டனை விலக்கி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறார். இப்படி வாங்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே அவர்களையோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளையோ அவர்களுடைய குடும்பத்தினரையோ கொண்டு அல்லாஹு தஆலா நரக நெருப்பிலே போடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி பொறுமையாக இருக்கப் போகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். எங்களாலும் பொறுமையாக இருக்க முடியாது. எங்களுடைய பிள்ளைகளை தூக்கி நரக நெருப்பிலே போடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, பார்க்க முடியாது, சகிக்க முடியாது, தாங்க முடியாது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு தாய்மாரையும் நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், நல்ல நெருக்கமான ஒரு பாசத்தோடு இருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடு இணை கிடையாது, அவ்வளவு அன்போடு இருக்கிறார். ஆனால் அந்த அன்பை உலகத்தோடு முடித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் கவலை. அந்த அன்பை உலகத்தோடு அதனை நிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் கவலை. ஏனென்றால் ஒவ்வொரு தாய்மாருடைய சிந்தனையும் பிள்ளையினுடைய உலக வாழ்க்கையை பற்றித்தான் இருக்கிறது. பிள்ளையினுடைய படிப்பு, பிள்ளையுடைய அந்த கோர்ஸ், பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட உலக நடவடிக்கைகள், தொழில், அது இது என்று இப்படி அந்த விடயங்களிலே தான் முழு கவனம் எடுக்கிறார்களே ஒழிய தங்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்க விவகாரங்கள் எப்படி செல்கிறது, தன்னுடைய பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே செல்கிறதா, நிராகரிக்கக்கூடிய அமைப்பிலே செல்கிறதா. இந்த பிள்ளை திடீரென்று இப்பொழுது மரணித்தால் அந்த பிள்ளை சுவனத்தை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே இருக்கிறதா அல்லது நரகத்தினுடைய வழியை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே இருக்கிறதா. இதை ஒவ்வொரு சகோதரிகளும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளிலே அன்பு இருந்தால், அல்லாஹ்வுடைய வசனங்களிலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அதில் நீங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மார்க்க விஷயங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்குங்கள். ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் பழக்குங்கள். தீமையான விஷயங்கள் உங்களுடைய கண்முன்னால் பிள்ளைகள் செய்வதை கண்டால் தடுத்து நிறுத்துங்கள். மாறாக பாவங்கள் செய்வதற்கோ ஷிர்க்குகள் செய்வதற்கோ பிழையான வழிகளிலே செல்வதற்கோ நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நாளை பிள்ளைகள் வந்து உங்களை காட்டக்கூடாது, எங்களுடைய தந்தை எங்களுடைய தாய் எங்களுக்கு உலக விஷயங்களை கற்றுத்தந்தது போன்று எங்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுத்தரவில்லையா அல்லாஹ் என்று எங்களை மாட்டக்கூடாது. யா அல்லாஹ், உலக விஷயங்களிலே அவர்கள் ஆர்வம் செலுத்தியது போன்று எங்களுடைய மறுமை விஷயத்திலே எங்களுடைய தாய் தந்தையர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்ற அவர்கள் நாளை மறுமை நாளிலே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே உங்களை மாட்டிவிடக் கூடாது. இந்த விஷயத்திலே ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே விசுவாசிகளாகிய எங்களுடைய இலட்சியம், எங்களுடைய போக்கு, எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய வசனங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, அதனை நிராகரிக்காமல் இருப்பது, அதை மனப்பூர்வமாக அங்கீகரித்து செயல்படுவது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா உண்மையான விசுவாசிகளாகிய ஆண்களையும் பெண்களையும் பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், உண்மையான விசுவாசிகள் இதா கலல்லாஹு தஆலா அம்ரன், அல்லாஹு தஆலா ஏதாவது அவர்களுக்கு ஒரு விதியை விதித்து விட்டால் அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இருக்காது அதிலே மாற்று கருத்து சொல்வது, அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இப்படி யாராவது செய்ய போனால் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு குறுகிய கால உலக வாழ்க்கை, அது எப்பொழுது முடியும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் முடியும் பொழுதும் அது நல்ல முறையிலே முடிய வேண்டும். அது பிழையான முறையிலே முடிந்துவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம். அந்த நஷ்டத்தை சரி செய்யவே முடியாது. அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு ஒருவர் பூமியின் அளவு தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த நஷ்டத்தை சரி செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா அதை ஏற்கப் போவதும் இல்லை. எனவே நான் ஒவ்வொரு சகோதரியும் யோசிக்க வேண்டியவிடம் என்றால், நான் சரியாக இருக்கிறேனா, என்னுடைய நடவடிக்கை சரியாக இருக்கிறதா, அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் என்னுடைய நடவடிக்கை காணப்படுகிறதா, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிரகாரம் என்னுடைய செயல்பாடுகள் காணப்படுகின்றதா, நான் அல்லாஹ்வினுடைய திருப்தி அடையக்கூடிய விசுவாசி என்ற நிலையிலே நான் இருக்கின்றேனா, நான் மரணித்தால் அல்லாஹு தஆலா என்னை விருப்பத்தோடு சந்திப்பானா, இந்த ஒரு கேள்வி எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அது என்னோடு அந்த கேள்வியை நிறுத்திவிடாமல் என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறது, நல்ல முறையிலே நான் அந்த பிள்ளையை வளர்க்கிறேனா, அந்த பிள்ளைகள் அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சரியான பிள்ளைகளாக இருக்கின்றார்களா, அல்லது உலக லாபங்களை அடை வைப்பதற்காக, உலக கௌரவங்களை அடை வைப்பதற்காக, உலக பெருமைகளை தட்டிச் செல்வதற்காக அந்த வழியிலே எங்களுடைய அந்த வரிசையிலே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இறக்கிவிட்டிருக்கிறோமா என்பதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு சகோதரிகளும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதனை பற்றிய பொறுப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ்வினுடைய இந்த வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடைமுறை விஷயங்கள், இவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக வர வேண்டும். எவை எவை எங்களிடத்திலே பிழைகள் காணப்படுகின்றதோ அந்த பிழைகளை நாங்கள் முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சமீப காலங்களிலே சகோதரிகளுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பிழைகள் என்று நான் கேள்விப்பட்ட ஒரு சில விடயங்களை உங்களுக்கு உபதேசமாக சொல்லிக்கொள்கிறேன். அது யார் செய்தார்கள், எதை எவர்கள் செய்தார்கள் என்று நான் குறிக்கப் போவதுமில்லை, சொல்லப் போவதுமில்லை. யாரிடத்திலே அது காணப்படுகிறதோ அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது விடயம், நான் கேள்விப்பட்ட விடயங்களிலே ஒன்று, பெண்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் பார்க்கிறார்கள், தொடர்களை பார்க்கிறார்கள், சினிமா படங்களை பெண்கள் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் இது ஊடுருவிவிட்டது என்கின்ற ஒரு தகவலை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இது யார் செய்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பொதுவான ஒரு உபதேசமாக இதை செய்கிறேன். இது யாரிடத்திலும் காணப்படுமையானால் அவர்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது உங்களை அல்லாஹினுடைய அந்த வழியை விட்டும் திசை திருப்பக்கூடிய ஊடகங்களிலே ஒன்று. அதிலே ஒரு உண்மையான விசுவாசி ஈடுபடக்கூடாது. எந்த அளவுக்கு நாம் கேள்விப்படுகிறோம் என்றால், இதிலே ஈடுபடுவதன் காரணமாக தொழுகையினுடைய நேரம் கூட அவர்களுக்கு தவறிவிடுகிறது. தொழுகைக்குரிய அந்த சரியான நேரத்திலே அவர்கள் தொழுவது கிடையாது. ஒரு நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே அது நடக்கும் என்றால் அதனை பார்த்துவிட்டு அதனை முடித்துவிட்டு அவர்கள் அடுத்தது என்னவென்று பார்க்கிறார்கள். பார்த்தால் தொழுகை முடிந்து விடுகிறது. இப்படியெல்லாம் பெண்களுக்கு மத்தியிலே நடப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒரு சில ஆண்கள் இந்த முறைப்பாடுகளை வைக்கிறார்கள். ஒரு சில ஆண்கள் அவர்களுடைய வீட்டிலே உள்ளவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த ஆண்களோடும் பெண்கள் எதிர்த்து பேசுவதாக கூட நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசியான ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே இந்த பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்திலே இருக்கக்கூடாது. அவைகள் புதிதாக அவர்களிடத்திலே ஊடுருவுமேயானால் அதனை அவர்கள் முற்றுமுழுதுமாக கைவிட வேண்டும். அவர்களை பார்த்து அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த வழியிலே செல்வதற்கு முயற்சி செய்வார்கள், அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அடுத்ததாக நாம் கேள்விப்படக்கூடிய விடயம், இஸ்லாத்திலே நாங்கள் நுழைந்ததிலிருந்து அன்னை ஆண்களுக்கு முன்னால் எங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்துகின்ற விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அன்னி ஆண்களுக்கு முன்னால் எங்களுடைய அழகுகளை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. ஆனால் இன்று குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு அதாவது பார்க்க முடியாத உறவுகளை, அதாவது எங்களுடைய பெரியம்மாவின் மகன் அல்லது எங்களுடைய சாச்சியின் மகன், இவர்கள் பெரிய பருவ வயதை அடைந்திருந்தால் ஒரு பெண் பார்க்க முடியாது. அல்லது தன்னுடைய கணவனுடைய தம்பிமார்கள் அல்லது அவர்களுடைய சகோதரர்கள் பார்க்க முடியாது. மச்சான் முறை உறவர் பார்க்க முடியாது. அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய அதாவது ஒரு ஆண் தன்னுடைய மனைவியினுடைய சகோதரிகளை பார்க்க முடியாது. ஆனால் இன்று சில குடும்பங்களுக்கு மத்தியிலே அவைகளெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டன என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இவை யாரிடத்திலே காணப்படுகிறதோ அவர்கள் முற்று முழுவதுமாக இதனை நீங்கள் கவிந்து கொள்ளுங்கள். இது வரம்பு மீறலான ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய வரம்புகளை கிழிக்கக்கூடிய ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறவை பற்றி, அதாவது தன்னுடைய கணவருடைய சகோதரர்களை பார்க்கின்ற, அவர்களையோடு புலங்குகின்ற அந்த முறையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மௌத் என்று சொன்னார்கள். அதாவது மரணம், அவ்வளவு ஆபத்தானது அது. ஆனால் இந்த ஒரு சிலர்களுக்கு மத்தியிலே அது சர்வசாதாரணமாக நடக்கிறது. பயஸ் செய்து 20 வருடங்கள் 25 வருடங்கள் ஆகி இருக்கக்கூடிய மூத்த சகோதரிகள் அல்லது சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே, அந்த குடும்பங்களிலே இவ்வாறான இந்த வரம்பு மீறல் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் அதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதனை தடுப்பது கிடையாது, அதனை நிறுத்துவது கிடையாது என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இந்த விடயத்திலும் ஒவ்வொரு சகோதரிகளும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று தொழுகையை சரியாக அதனுடைய உரிய நேரத்திலே பெண்கள் தொழுவதில்லை என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்களுடைய வேறு சில வேலைகளோ அல்லது ஒரு சில பொழுபோக்குகளோ எதுவோ காரணமாக இருக்கக்கூடும். அந்த காரணத்தின் காரணமாக அவர்கள் தங்களுடைய தொழுகை உரிய நேரத்திலே தொழுவது கிடையாது. விசேடமாக சுபஹ் தொழுகை, சில பெண்கள் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் எழும்பி அவர்களுடைய அந்த சுபஹ் தொழுகையை தொழுகிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். சுபஹ் நேரத்தை பொறுத்தவரை அதனுடைய கடைசி நேரம் சூரிய உதயம். ஒவ்வொரு கலண்டர்களிலும் போட்டிருப்பார்கள் உதய நேரம் அப்படி என்று. அந்த நேரத்திற்கு முன்னால் அந்த சுபஹ் தொழுகையை நாங்கள் நிறைவேற்றி விட வேண்டும். ஆனால் எங்களுடைய பெண்களிடத்திலே காணப்படக்கூடிய பலவீனம், நாங்கள் கேள்விக்கப்படக்கூடிய பலவீனம், பாடசாலை நடக்கக்கூடிய நாட்களாக இருந்தால் அந்த பெண்கள் நேரத்தோடு எழும்பி விடுகிறார்கள், பிள்ளைகளையும் எழுப்பி விடுகிறார்கள். பாடசாலை நடக்காத நாட்களாக இருந்தால் அவர்களும் எழும்புவதில்லை, பிள்ளைகளையும் எழுப்புவதில்லை. எனவே நீங்கள் சுபஹ் தொழுகை எதற்காக தொழுகிறீர்கள்? அல்லாஹுக்காக தொழுகிறீர்களா, பாடசாலைக்காக தொழுகிறீர்களா? அல்லாஹுக்காகத்தான் எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையும் இருக்க வேண்டும். சுபஹ் தொழுகை உட்பட சகல தொழுகைகளும் அதற்குரிய நேரங்களோடு நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படித்தான் சொல்கிறான், இன்னமல், அதாவது இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, இந்த தொழுகையை பொறுத்தவரையில் விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த விடயத்திலும் எங்களுக்கு கவனம் தேவை. அதே போன்று நாங்கள் கேள்விப்படுகிறோம், சில பெண்கள் ஆண் துணையின்றி, அதாவது மஹரமான ஆண் துணையின்றி பயணம் மேற்கொள்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இது ஒரு உண்மையான விசுவாசி செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. ஆண் துணையின்றி, மஹரமான ஆண் துணையின்றி நாங்கள் பயணம் செல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எப்படி சொன்னார்கள் என்றால், அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி மஹரம் துணை இல்லாமல் அவள் பயணம் மேற்கொள்ள கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எதனோடு இதனை சம்பந்தப்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹை விசுவாசித்தால், மறுமை நாளை விசுவாசித்தால் எங்களுடைய தன்மை இப்படி இருக்கக்கூடாது. மஹரம் இல்லாமல், சரியான அந்த மஹரமான ஆண் துணை இல்லாமல் நாங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது, மார்க்கத்திலே தடுக்கப்பட்டவிடையும். இதனால் பல விளைவுகள், பல பிரச்சனைகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் அதில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போன்று சில பெண்கள் ஒரு சிக்கலான உலகத்திலே ஏதாவது கொடுக்கல் வாங்கல், ஒரு கடன் பிரச்சனை, ஏதாவது சிக்கலான ஒரு நிலைமையில் அல்லது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நகைகளை எடுத்து அடகு வைக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். தங்களுடைய அந்த ஆபரணங்களை ஒரு வட்டி கடைக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் பணத்தை வாங்கி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, அவர்கள் அதற்கு வட்டி போட்டு கொண்டே இருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அவர்கள் எடுத்த பணத்தோடு சேர்த்து அவர்கள் மேலதிகமாக வட்டி பணத்தையும் கேட்பார்கள், அதனையும் கொடுப்பது. இது மிக தெளிவான ஒரு ஹராம், பாரதூரமான ஒரு குற்றம். இந்த குற்றத்திலே எந்த ஒரு பெண்ணும் ஈடுபடவும் கூடாது. எந்த ஒரு பெண்ணினுடைய கணவரும் இதற்கு அவர்கள் உங்களை தூண்டினால் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. இது தெளிவான ஒரு ஹராம். எங்களுடைய நகைகளை நாங்கள் அடகு வைத்து அந்த பணங்களை எடுத்து பிறகு நாங்கள் அந்த பணங்களையும் கொடுத்து அதோடு சேர்த்து மேலதிகமான வட்டி பணத்தை கொடுக்கிறோம். இது தெளிவான ஹராம், மறுமையிலும் தண்டனைக்குரிய குற்றம். அதே போன்று மன்னரையிலும் தண்டனைக்குரிய ஒரு குற்றம். இதனை நாங்கள் செய்யவே கூடாது. அதே போன்று எங்களுடைய கணவர்மார்களை, அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வினுடைய தீன் சம்பந்தமான விடயத்திலே சரியான கட்டுப்பாட்டோடு வைத்திருப்பதற்குரிய முயற்சி நாங்கள் செய்ய வேண்டும். எங்களால் அவர்கள் ஒரு வரம்பு மீறலான ஒரு நிலைமைக்கு செல்லக்கூடாது, அல்லது ஒரு வரம்பு மீறலை நாம் பார்த்து கொண்டு அனுமதித்துக் கொண்டிருக்க கூடாது. அந்த விடயத்திலும் ஒவ்வொரு பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய பிள்ளைகளை பிழையான வழியிலே விட்டு செல்வதோ, அல்லது தங்களுடைய கணவர்மார்களை பாவமான வழியின்பால் அவர்களை தூண்டுவதோ அது கூடாது. மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சமீப காலங்களிலே நாங்கள் கேள்விப்படக்கூடிய மிக முக்கியமான விடயங்களிலே ஒன்று, சில பெண்கள் தங்களுடைய கண்களை காட்டிக்கொண்டு, தங்களுடைய கைகளை காட்டிக்கொண்டு, அல்லது தங்களுடைய கால்களை காட்டிக்கொண்டு வெளியிலே நடமாடுகிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இதை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல் மர்அத்து அவுரத்து, ஒரு பெண் என்பவள் அவள் முழுமையாக மறைக்கப்பட வேண்டியவள். அவளுடைய எந்த ஒரு அங்கங்களையும் அவர்கள் வெளிப்படுத்த முடியாது, அது ஹராம், அது கூடாது. அப்படியான ஒரு சூழலில் யாரும் இருக்கக்கூடாது. அந்த பிழை யாரிடத்திலே காணப்பட்டாலும் இன்றிலிருந்தே அவர்கள் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்கு சென்றாலும் சரி, எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, அவர்களுடைய அழகுகள் வெளிப்படுத்தவே கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம், வலா யுபதீன ஜீனதஹுன், பெண்கள் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது என்று அல்லாஹு தஆலா பெண்களை பொறுத்தவரையிலே எச்சரிக்கை செய்கிறான். இதிலே ஒவ்வொரு பெண்களும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று பயான்கள், உபதேசங்கள் இவைகளிலே கலந்து கொள்வதற்குரிய அந்த வாய்ப்புகளை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ எங்களுடைய ஜும்மா நடக்கிறது, அந்த ஜும்மாவிலே பெண்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதாவது உபதேசங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதை முடியுமான அளவு பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்கள் பயான் நடக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மாதத்திலே இரண்டு முறை பெண்கள் பயான் நடத்துவதற்குரிய ஒரு முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான அறிவித்தலை வெகு விரைவிலே நாங்கள் வெளியிடுவோம். அந்த பயான்களுக்குரிய அந்த வாய்ப்பையும் நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பயான்களுக்குரிய அந்த வாய்ப்பையும் நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பயான்கள், அந்த உபதேசங்களிலே கலந்து கொள்வதன் மூலமாக எங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும், சில மறந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படும், எங்களுடைய சில பிழைகள் சுட்டிக்காட்டப்படும். சில நேரங்களிலே சில விடயங்களை உணராமல் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த உபதேசங்களின் மூலமாக கிடைக்கும். அந்த உபதேசங்களை அதிகம் கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் கேள்விப்பட்ட ஒரு சில விடயங்களையும் உங்களுக்கு சுட்டி காட்டினோம். இந்த பிழைகள் எல்லாம் யார் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த பிழைகளை எல்லாம் அந்த சகோதரிகள் கைவிட்டு விடுங்கள். அல்லாஹு தஆலா நாங்கள் மரணிக்கின்ற பொழுது உண்மையான விசுவாசியான முறை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே எங்களை மரணிக்க செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த விசுவாசிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்குரிய முயற்சியை நாங்கள் ஒரு சகோதரிகளும் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பருவ வயது அடைந்த பெண்கள், அதாவது வயது செய்யாத பெண்கள் இருப்பார்களே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாளை அதாவது திங்கள் அசர் தொழுகையுடன் அவர்களை நமது வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள். அதாவது பருவ வயது அடைந்த வயது செய்யாத பெண்கள் பிள்ளைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை அசர் தொழுகைக்கு பிறகு நமது வீட்டுக்கு நேரகாலத்தோடு அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கு சில உபதேசங்களையும் செய்துதான் நாங்கள் பையத்தை எடுப்போம். அந்த உரிய நேரத்துக்கு அவர்களை அனுப்பி வையுங்கள். அதே போன்று பையத் செய்யக்கூடிய வயதை அடைந்த ஆண் பிள்ளைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை அசர் தொழுகையோடு அவர்களை நீங்கள் அசர் தொழுகைக்கு பள்ளிக்கு அனுப்பி வைத்தால் அவர்களையும் நாங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கும் ஒரு சில உபதேசங்களை செய்து நாங்கள் பயத்தெடுக்கலாம். அந்த உரிய நேரத்திற்கு அவர்களை அனுப்பி வையுங்கள். இந்த விஷயத்தில் யாரும் பொடுபோக்காக இருக்க வேண்டாம். பருவ வயது அடைந்த பெண்களோ அல்லது ஆண்களோ உங்களுடைய வீடுகளிலே இருப்பார்களேயானால் நீங்கள் அவர்களை பயத் செய்வதற்கு அனுப்பி வைத்து விடுங்கள். அதிலே பொடுபோக்கு செய்து வேண்டாம். ஏன்னால் திடீரென்று மரணம் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதாவது கை செய்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. யாருக்கு எந்த நேரத்திலே மரணம் வரும் என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவே எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் கவனம் எடுத்து உரிய காலங்களிலே உரிய நேரத்திலே அவர்கள் பயம் செய்வதற்குரிய அந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்துவிட வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு பாடம் நடத்தப்படுகிறது. அது ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் உள்ளடக்கித்தான் அந்த பாடம் நடத்தப்படுகிறது. முடியுமான அளவு பெண்களும் அந்த பாடத்திலே கலந்து கொள்ளலாம். திங்கள் இஷா தொழுகைக்கு பிறகு அந்த பாடம் நடக்கும். திங்கள் பின்னேரம் செவ்வாய் இரவு அதிலும் ஆண்களும் கலந்து கொள்வார்கள். அதே போன்று முடியுமான பெண்கள் கலந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை இந்த அல்லாஹ்வினுடைய உபதேசங்கள் செய்யப்படக்கூடிய அந்த இடங்களிலே நாங்கள் எங்களை கலந்து கொள்ள செய்வதற்குரிய அந்த வாய்ப்புகளை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சொன்ன இந்த உபதேசங்களின் படிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் நடப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஃபகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.